இனிய நாமத்தில் திருச்சபையர் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுவாரேயானால் ஒரு காரணத்துக்காக சொல்லுவாங்க. அது நீங்க அந்த ஓமைகளை வாசிக்கும் போது ஆண்டவரத்தை விளக்குவாங்க. ஏசாய தீர்க்கதரிசி இப்படி சொல்லி இருக்கிறார், ஆனால் அந்த ஜனங்கள் அதை பற்றி அறியல. அதை விளக்குவதற்காக உண்மைகள் சொல்லுவார். அவர் அற்புதம் செய்யும் போதும் அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. விசேஷமாக இன்னைக்கு நம்ம வாசிக்க கிட்ட யோவான் சுவிசேஷத்துல 9 தானே வாசிக்க கேட்டது, 9 அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு குருடனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுப்பார். அந்த குருடனுக்கு பார்வை கொடுத்தது நோக்கம் என்ன என்பதை அந்த 39-41 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். எதற்காகன்னா பரிசேயர் நினைக்கிறாங்க நாங்க பார்வை உடையவர்கள் என்று, ஆண்டவர் அவர்களை குருடர்கள் என்று காட்டும்படியாக, அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். நீங்க காண்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் நீங்கள் பாவிகள், நீங்க குருடர்கள், ஆனால் நீங்க காணவில்லை என்பதை ஒப்புக்கொள்ளுவீர்களே, ஆனால் உங்களுக்கு பார்வை கிடைக்க வாய்ப்பு உண்டு என்று ஆண்டவர் சொல்வார். எனவே ஒவ்வொரு அற்புதத்துக்கும் ஒரு கருத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஓமைக்கும் ஆண்டவர் ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரங்களில் நாமும் நினைக்கிறோம் நம்முடைய கண்கள் திறந்திருக்கிறது என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் திறக்கப்பட்டவர்களா இல்லை நாம் குருடர்களா? நாம் தான் அதை நிதானித்து பார்க்க வேண்டும். வேத புத்தகத்திலிருந்து, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் 2 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகின்றேன். கர்த்தர் நம் காணாதவர்களாக இருக்கக்கூடாது என்பது அவருடைய சித்தம். நம் காண்கிறவர்களாக மாற வேண்டும். நம் காண்கிறவர்களாக மாறும்போது கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம், குறை சொல்ல மாட்டோம், ஆண்டவருக்குத்தான் துதி துதி ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம், மனுஷனுக்கு கொடுக்க மாட்டோம், ஆவியின் படி நம்ம நடப்போம், மாம்சத்தின் படி நாம் நடக்க மாட்டோம். கண்கள் காணாதவர்களாக இருக்குமேயானால் தேவன் அங்கே மதிகேடன் கேட்டதை போல கேட்போம். எனவே நம்முடைய கண்கள் காண்கிறவைகளாக மாற வேண்டும். வேதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த 2 பகுதியை தான் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது நாம் பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21:16-19 வரையிலும் நாம் வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் அது. ஆகார் என்று சொல்லப்படுகிற ஒரு சகோதரியினுடைய வாழ்வில் நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம். ஆகார் ஆபிரகாமோடு காணப்பட்டவள். ஆபிரகாம் ஒரு நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு நீ தூர தேசத்துக்கு போ என்று சொன்ன போது அது எல்லாவற்றையும் விட்டு கீழ்ப்படிந்து சென்றவன். தன் பிள்ளையை பலி செலுத்த சொன்ன போது பிள்ளையை பலி செலுத்த சென்றவன். ஆபிரகாம் ஒரு நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்காக ஆண்டவரே சொல்லுகின்ற ஆபிரகாம் நமக்கு எல்லாமே நீதி மான்கள் என்கிறவர்களுக்கு அவன் ஒரு தகப்பனாக இருக்கிறான். அப்படி தேவன் வைத்திருக்கிற ஒரு மகன் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரிதான் ஆகார். ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆபிரகாம் 75 வயதுல கர்த்தர் அவனை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன போது எல்லாவற்றையும் விட்டு போனவர் ஆபிரகாம். இப்போது அவனுக்கு வயதாக்கி கொண்டு போகிறது. கர்த்தர் சொன்னார் உனக்கு ஒரு சந்ததி உண்டு என்று சொன்னார். ஆண்டவர் வாக்கு கொடுத்த உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருந்தார், பெருக பண்ணுவேன் சொல்லியிருந்தார். அப்போது பாருங்கள், மனைவியோடு யோசித்து ஆ சாராளே சொல்லுகின்றாள், ஐயா நீங்க வயசாயிட்டு இருக்கிறீங்க, ஆகார் மூலமாக சந்ததி உண்டு பண்ணுங்க. ஆகார் இதை கேட்கவும் இல்லை, அவளுக்கு இந்த எண்ணமும் இல்லை, அவளுக்கு இந்த சிந்தையும் இல்லை. அவர் ஒரு அடிமை பெண், அவள் சாதா ஒரு வேலைக்காரி. ஆனால் சாராள் சொன்னதன் நிமித்தமாக இவ்வளவு பெரிய நீதிமான். அதனால்தான் நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது உலகத்துக்கு சென்று அதனுடைய சொல்யூஷனை பார்க்கிறோம். வேதத்தில் அதுக்கு சொல்யூஷன் இருக்குமானால் அதை நாம் பார்ப்போமே, ஆனால் அது விசேஷமானது. ஆபிரகாம் இந்த தவறு பண்ணியிருக்கிறார். சாரால் சொன்னதுனால அவர் இந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக தேவனிடத்தில் ஜெபித்திருக்கலாம். கர்த்தர் எத்தனை தடவை வந்து ஆபிரகாமோட பேசுகிறார், ஒவ்வொன்றுக்கும் ஆபிரகாமோட ஆண்டவர் பேசுகிறார். ஆபிரகாம் பலி செலுத்துகிறான், பலிபீடம் கட்டுகின்றான். இத்தனை தேவனோடு ஒரு உறவு கொண்ட ஒரு நீதிமான் தன் மனைவி சொன்னதன் நிமித்தமாக இந்த தவறை பண்ணுகின்றான். ஆகார் ஒன்றுமறியாத ஒரு சகோதரி. அவங்க கர்ப்பவதி ஆன போது ஒரு நாள் சாராள் நிமித்தமாக அவளுடைய கடினத்தின் நிமித்தமாக ஆபிரகாமை விட்டு ஓடி போகிறாள் அவள். அவளுக்கு எந்த ஒரு சொத்தும் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, அடுத்த நேரம் சாப்பிடுவதற்கு வழி இல்லை, ஓடி போகிறாள். தேவதூதன் நிப்பாட்டி சொல்றான், எங்கம்மா போற, நான் நாச்சியாரிடத்திலிருந்து ஓடி போறேன். தொந்தரவு பண்றாங்க, மிகவும் கொடுமை பண்றாங்க. அப்பதான் தேவதூதன் சொல்றான், இல்லம்மா நீ போய் உன் நாச்சியாரிடத்துல அடங்கிரு, அடங்கிரு. கீழ்படிஞ்சாங்க. அவங்க கேட்கல, ஏமா எனக்கு வேதனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கல தேவதூதன் இடத்துல. மறுபடி வந்து ஆபிரகாம் இடத்துல வந்து பணிந்திருக்கிறாங்க. இஸ்மவேல் பிறந்துட்டான். இஸ்மவேல் பிறந்து ஈசாக்கும் பிறந்து அவங்க வீட்டில் இவங்க ரெண்டு பையன்களுக்கும் பிரச்சனை வந்து, மனைவிமார்களுக்கு பிரச்சனை வந்து, ஆபிரகாம் ஒரு நாளில் சாராளின் நிமித்தமாக இஸ்மவேலையும் ஆகாரையும் தள்ளி விடுகிறான். அப்ப போய் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே சாராள் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்பார் ஆபிரகாம். ஆண்டவர் சிம்பிளா தான் ஒரு பதில் சொல்வார். உங்களுக்கும் எனக்கும் அந்த பதில் தான். எழுதப்படாத ஒன்று என்னன்னு சொன்னா, சாரால் சொல்லிதானே இஸ்மவேல் உனக்கு கிடைச்சான், இப்ப அவ என்ன சொல்றாலும் அதன் பிடிச்சை. நிறைய நேரங்களில் நம் மன விருப்பங்களின் படி நாம் பெற்றுக்கொள்கிற காரியங்கள் நமக்கு தீமையாக வரும்போது கர்த்தரிடத்தில் முறையிடுவோம் இல்லையா? கர்த்தர் உங்களுடைய மன விருப்பம் என் மன விருப்பம் ஆண்டவருடைய சித்தத்துக்கு புறம்பான காரியங்களை செய்துவிட்டு ஆண்டவரே சரியாகும். இதற்கு தேவன் பதில் சொல்ல மாட்டார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நான் தப்பு பண்ணுவேன் கர்த்தர் சரி பண்ணுவார், நான் கடன் வாங்குவேன் ஆண்டவர் கடனை மீட்டுவார், நான் பாவம் பண்ணுவேன் கர்த்தர் மன்னித்து சேர்ப்பார். அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். பாவம் செய்வதற்கு முந்து என்னோடு பேசுகிறவர் தேவன், செய்யாத. கடன் வாங்க போவதற்கு முந்து என்னோடு பேசுவார், வாங்காத. ஒரு தீமையை செய்வதற்கு போவதற்கு முந்து என்னோடு பேசுவார், செய்யாத. அதை மீறி நான் செய்யும் போது உங்களுக்கு எனக்கும் நிறைய பேர் இன்னைக்கு சொல்றதும் என்னன்னு சொன்னா, நீ கடன் வாங்கி போடு, கர்த்தர் என்ன செய்வார், அதை மீட்டுவார், அவர் அதை அடைச்சிருவார். ரொம்ப எத்தனை பாருங்க, ஆபிரகாம் ஒரு நீதிமான், இந்த தவறை செய்தான். கர்த்தர் சொன்னார், சாராள் சொல்வதை போல் செய். சாராள் சொல்வது என்ன, அனுப்பி விட்டு. இதெல்லாம் ஒரு விக்டிம் தான் ஆகார் பார்த்துடுங்க. பாவம் இந்த சகோதரி, அவள் விரும்பவில்லை ஆபிரகாம் மூலமாக ஒரு பிள்ளை பெற்றெடுத்தால். இப்போது பிள்ளையும் டீனேஜ் ஆயிட்டான். ரெண்டு பேரையும் ஆபிரகாம் துரத்தி விடுகிறான். நேற்றைக்கு வரைக்கும் எஜமானனோட இருந்தாள், சாப்பாடு கிடைச்சது, உறைவிடம் இருந்தது, பாதுகாவல் இருந்தது. ஆனால் இன்று எல்லாம் போனது, பாதுகாப்பு இல்லை. புருஷனை போன்று கைவிடப்பட்டவளாக காணப்படுகிறாள். ஒரு டீனேஜ் பையன் இருக்கிறான், ஒரு துருத்தி தண்ணியும் அப்பமும் தான் கொடுத்து விட்டாங்க, அதுவும் தீர்ந்து போகிறது.
அங்க செய்யாத தவறவர். ஆபிரகாம் நிமித்தமாக ஏமாற்றப்பட்டவள். இப்ப தண்ணி சீர்றது பிள்ளை சாக போறாங்க. அவளுடைய எல்லா நம்பிக்கையும் போய்விட்டது. சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, வனாந்திரம், எங்கு பார்த்தாலும் மணற்காடு. ஆபிரகாம் இல்லை, ஒரு தகப்பனை போல ஒரு புருஷனாக இருந்து எல்லாவற்றையும் நடத்தினவன் இல்லை, குடும்பம் இல்லை, கோத்திரம் இல்லை, எல்லாம் போய்விட்டது, தானும் பிள்ளையும். அந்த நிலைமையில தான் பிள்ளை சாகிறதை காண முடியாதபடிக்கு தூரத்தில் போயிருந்து அழுது கொண்டிருந்தாங்க. யாரும் அவளை காணவில்லை, ஒரே ஒருவர் மாத்திரம் கண்டார், அது தேவன். ஆபிரகாம் கைவிடலாம், சாராள் கைவிடலாம், உலகம் கைவிடலாம், நம்பிக்கையற்ற தன்மையாய் ஒரு இடத்துல வந்து நாம் நிற்கலாம், ஆனால் ஒன்று தேவ பிள்ளைகளே, நீங்கள் கண்ணீர் விடுவீர்களே, ஆனால் அந்த கண்ணீரை காண்கிறவர் நம்முடைய தேவன். அவர் காண்கிறது மட்டுமல்ல, நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறவர் நம்முடைய தேவன். அந்த துருத்தி என்று சொல்லும் போது அந்த கண்ணீரை அனுதினமும் காண்கிறார், எப்போதும் பார்க்கிறார். உங்கள் கண்ணீர் வீணாய் போவது கிடையாது. நம்பி இருந்த எல்லாம் போய்விட்டது. இந்த சகோதரி அழுகிறாங்க. அப்போதுதான் ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி இந்த சகோதரியோட பேசுறாங்க. அதற்குரிய ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க ஒரு விதவையாக்கப்பட்ட சகோதரியா போயிட்டாங்க. ரெண்டாவது, முதலாவது தேவ தூதன் உன் நாச்சியாடத்துல போய் அடங்கிருன்னு சொன்ன போது கீழ்ப்படிஞ்சாங்க. மூன்றாவது, ஒரு விதவை மட்டுமல்ல, ஒரு திக்கற்ற பிள்ளை சாகிறான். ஒரு திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் பிதா நம்முடைய தேவன், நியாயாதிபதி நம்முடைய தேவன், போஷிக்கிறவர் நம்முடைய தேவன். ஒரு விதவை அழுகிறாங்க, ஒரு திக்கத்தை பிள்ளை சாகுறாங்க. அப்போதுதான் அந்த தேவ தூதன் வந்து இந்த சகோதரியோடு பேசி கர்த்தர் அவள் கண்களை திறந்தார். கண்கள் திறக்கப்பட்ட போது அவள் ஒரு துறவை காண்கிறாள். அந்த துறவு கர்த்தர் ஏற்கனவே தோண்டி அந்த இடத்தில் வைத்திருந்த ஒரு துறவு தான். அது ஆக்காருக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அங்கு தண்ணீர் ஏற்கனவே இருக்கின்றது, காணும் கண்கள் ஆக்காருக்கில்லை. ஆக்காருக்கில்லை, கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த துறவை பார்க்கிறாங்க, தண்ணியை முழுறாங்க, பிள்ளைக்கு கொண்டு கொடுக்கிறாங்க, தானும் பார்க்கிற பருகிறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏமா தண்ணி குடி, உன் பிள்ளை சாக மாட்டான் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம், இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஒன், என்னன்னு சொன்னா, கர்த்தர் பிள்ளையோட இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் என்னை கைவிடலாம், நாம் எத்தனை முறை பாடுவோம், தாய் என்னை கைவிடலாம், தகப்பன் என்னை கைவிடலாம், நீதிமான்கள் என்னை கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், உற்றார் கைவிடலாம், ஆனால் ஒருவர் மாத்திரம் கைவிடுவதே கிடையாது. நான் எந்த இடத்தில் இருந்தாலும் என் கண்ணீரை காண்கிறவர் அவர். நான் எந்த இடத்திலே காணப்பட்டாலும் என்னோடு இருப்பதற்கு முடியக்கூடிய சர்வ வல்லமை உடையவர் ஒருவர். அவர் மறக்க மாட்டார், கைவிட மாட்டார். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னா, அவங்க இருப்பதை காணக்கூடிய கண்கள் எனக்கு இல்லையானால், தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை காணக்கூடிய கண்கள் எனக்கு இல்லையானால், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறவைகளை காணக்கூடிய கண்கள் எனக்கு இல்லையானால், அவைகள் எல்லாம் இருளாய் தோன்றும். ஆண்டவர் எங்கே என்று மதிகேடன் கதறுவது போல நான் கதறுவேன். ஆனால் தேவன் சொல்றாரு, அம்மா உலக தேவை உனக்கு உண்டு, எனக்கு தெரியும். அப்பா கைவிட்டாங்க, ஆபிரகாம் கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. உன்னை மட்டும் நினைச்சுக்கோ, நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை, உங்கூட தான் இருக்கிறேன். கண்ணை கொஞ்சம் திறந்து பாருமா, நீ பார்க்கக்கூடிய கண்கள் உனக்கு இருக்குமே, ஆனால் நீ என்னை காண்பாய். நீ என்னை காணும் போது உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்படும், உன்னை கண்ணீருடைய துருத்தியிலே வைத்திருக்கிற கண்ணீர் நினைவு கூறப்படும். ஒரே ஒரு பிரச்சனை தான், கண் காணல.
இந்த வாரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஒரு 23 வயதான ஒரு பிள்ளை அவங்க அப்பாவோடு, அவங்களோட நான் பேசுறேன், உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன். அந்த பிள்ளை வந்து ஒரே பெண் பிள்ளை, இன்னொரு மகன் உண்டவர்களுக்கு, 23 வயது, வீல் சேர்ல இருக்கிறாங்க அந்த பிள்ளை. அப்போ நான் வந்து அவங்கள்ட்ட பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏன்னா அந்த பிள்ளை பார்த்ததுமே ரொம்ப மன எனக்கு உடைஞ்சுதான் இருந்துச்சு. சின்ன ஒரு பிள்ளை, 23 வயது பிள்ளை, வீல் சேர்ல இருக்கிறாங்க, அப்பா கூட இருக்கிறாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறேன். பேசும்போதே எனக்கு மனம் உடைந்து போனது. அப்ப அந்த பிள்ளையே சொல்ற, அவளுக்கு திக்கு, அவளால சரியா பேச முடியல. 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு காய்ச்சல் வியாதி, எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காய்ச்சல் வியாதி தான் வந்தது அவளுக்கு. மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள், அவ மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அதை முடித்து அவள் ஒரு வேலைக்கு போதக்கதாக ஒரு சில மாதங்கள் தான், அந்த டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஹர் மாஸ்டர்ஸ் பார்த்துட்டேங்க. 2 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னா 21 வயசு. மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க, வெறும் காய்ச்சல், வெறும் காய்ச்சல், சாதாரண ஒரு காய்ச்சல் வியாதி. மருத்துவமனை கொண்டு போய் அங்க இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு டாக்டர் துளிப்பு இருக்கிறாங்க. அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்னாராம், யாரும் ஒன்னு கவனிக்கலையான்னு கேட்டாராம். இல்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, நோ நோ நோ, இது சீரியஸ் சொல்லிட்டு கூப்பிட்டு எமர்ஜென்சிக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணாரு. அந்த பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரோக், அவளுக்கு அது தெரியாம இருந்தது. அதனால அந்த மருத்துவர் அந்த அடையாளத்தை வைத்து கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. மேஜர் ஸ்ட்ரோக், பயங்கரமான ஒரு பக்கவாத வியாதி. அதனால அந்த பிள்ளை இடது பக்கம் முழுசும் அவளுக்கு செயல் அற்று போனது. ஆண்டவர் விசுவாசிக்கிற ஒரு குடும்பம், அவளுக்கு இடது பக்கம் எதுவுமே செய்ய முடியாது, பேச்சு முழுசும் போனது. வலது கையிலையும் அவளுக்கு வலது கை கால உணர்வுகள் இல்லை, உணர்ச்சிகள் இல்லை. பெற்றோர் அழுகிறாங்க, குடும்பத்தார் எல்லாருக்கும் அது ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிலைமை. 21 வயசு பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருமானால் எப்படி இருப்போம் இல்லையா நம்ம, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அதனாலதான் நான் அடிக்கடி பெற்றோரிடத்துல சொல்லுவேன், என்னன்னு சொன்ன, காய்ச்சல் வியாதியை தடுக்க கூட உங்களுக்கு எனக்கும் சக்தி இல்லை. பிள்ளைய கத்திரிக்கையேட்ட பாதையில வளர்த்துங்க. ஒரு சின்ன வியாதி போதுங்க, உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையே முடிந்து போகக்கூடிய ஒரு காரியம் வர வாய்ப்பு உண்டு. எச்சரிப்பது, பிரயாரிட்டியை சேஞ்ச் பண்ணுங்க, தேவனுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுங்க. அந்த பிள்ளை வந்து எதுவுமே உணர்ச்சி இல்லாம இருந்தது. ஆனா ஆண்டவரிடத்தில் ரொம்ப நம்பிக்கையுள்ள பிள்ளை. ஆஃப்டர் 1 இயர் அந்த பிள்ளையே ஜபித்திருக்கிறார். என்ன சொல்லி ஜபித்திருக்கிறான்னா, ஆண்டவரே, எனக்கு நீங்க ஒரு விடுதலையை தருவீங்கன்னா, இந்த மாதிரி கஷ்டப்படுகிற பேரலைஸ் ஆகிற இவங்களுக்கு நான் ஒரு ஒரு ஊழியக்காரியா இருப்பேன்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஒயிட் அமெரிக்கன் கேர்ள். அந்த பிள்ளை சாட்சி சொல்லும் போது ஏற்கனவே நான் எமோஷன் ஆனவங்க ஆகிருவேன். இந்த பிள்ளை பார்த்தோன்னே எனக்கு பிளஸ்ஸி தான் ஞாபகம் வந்துச்சு. 5 வருஷம் வித்தியாசம், அவ்வளவுதான். பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல. இந்த இது எல்லாருக்குமே வரலாம். ஆனால் அந்த பிள்ளை வந்து அந்த சாட்சி சொல்ற, I am getting close to God every day. ஆண்டவரோட பழகிறேன், ஆண்டவரோட நெருங்கி போறேன். இந்த துன்பம் வந்ததுனால ஒரு டிசிஷன் எடுத்தது என்னன்னு சொன்னா, I want to be a chaplain. யாருக்காகன்னா, இப்படி கை கால்கள் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு நான் ஒரு சாப்பிளினா போகணும்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்திருக்கிறார். அந்த ஜபத்திற்கு பிற்பாடு அவளுடைய கைகள் உணர்வுகள் பெற்றது. கொஞ்சம் பேசுவார், நிறைய பேச மாட்டா, திக்கு திக்கி திக்கி பேசுவா. ஆனா அவர் சொன்ன காரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், அவர் மட்டும் இந்த வியாதி எனக்கு தராம இருந்திருந்தா நான் ஒரு தெரபிஸ்டா போயிருப்பேன், ஆனா இப்ப அப்படி கிடையாது. I want to be a chaplain. அந்த தகப்பனார் அழுகிறார், அழுதுட்டே இருக்கிறார். They're happy in the Lord. ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறாங்க. எதுக்காக இதை சொன்னேன்னு சொன்னா, அந்த சகோதரி இந்த 21 வயதுல ஆண்டவருக்காக இதையாகலும் செய்ய வேண்டும் என்கிற அந்த வாய்ப்பு இருந்தது, கண்கள் காணல. ஆனால் இந்த துன்பம் வந்த போதோ அவள் உணர்ந்தது என்னவென்றால், நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்படியானால் எனக்கு இப்படி ஒரு தீமை வந்ததினால் தான் இப்படி கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஒரு ஊழியக்காரியாக நான் போக வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. ஆக கைவிடப்பட்டவள் பார்த்துடுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அவளை காப்பாத்தினது என்னன்னு சொன்னா, ஏதோ ஒரு கடவுள் பயம் இருந்திருக்கு அவள்கிட்ட. காரணம் என்னன்னா, தேவ தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். காரணம் என்னன்னு சொன்னா, தேவ தூதன் அவளோடு பேசும் போது தேவன் அவளுடைய கண்களை திறக்கிறார். கண்கள் திறக்கப்பட்ட போது அருகில் இருந்த நீரூற்றை காண்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருளாய் தோன்றுகின்ற ஒரு காலமும் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரலாம். ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வலது பக்கத்தில் தான் நீரூற்று இருக்கின்றது. காணும் கண்கள் இல்லாதபடியால் மதிகடனை போல, தேவனே நீர் எங்கிருக்கிறீர் என்று கதறுகிறேன். இது உலகத்தில் எல்லாருக்குமே நமக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆண்டவர் என் கைவிட்டார், கர்த்தர் ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டார். கண்கள் காணாததினால் அவர் எனக்கென்று நியமித்து வைத்திருக்கிற துறவை நான் காணாமல் காணப்பட்டேன். இதே இது பார்த்துடுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும். இதே எச்சரிப்பா சொல்றேன், நான் இந்த செய்தியை சொல்லும் போது நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குருட்டாட்டம் வரும் பார்த்துடுங்க, நன்றாக ஓடிக்கொண்டிருப்பேன், ஊழியம் செய்வேன், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வேன், தேவன் விரும்புகின்ற நன்மைகளை செய்வேன், கர்த்தருக்காக ஓடிட்டே இருப்பேன். ஓடிட்டு இருக்கும் போது ஒரு குருட்டாட்டம் எனக்கு பிடிக்கும் பாத்துனுங்க. பிடிக்கிற நாள்ல என்ன ஆகுன்னா, தேவனை காண மாட்டேன், பைபிளை பார்க்க மாட்டேன், வாசிக்க மாட்டேன், என்னுடைய ப்ரையாரிட்டிஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். எல்லாம் ஒரு மாதிரி தோன்றி, உலகம் போதும் என்று எண்ணுவோம், உலகத்தின் காரியங்கள் போதும் என்று எண்ணுவோம். ஆவிக்குரிய ஒரு குருட்டாட்டம் பிடிக்கும். என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லுகின்றேன். இதே இங்கு இருக்கின்றவர்களில் ஒரு சிலருக்கு அது தெரிந்ததனால் சொல்லுகின்றேன். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுண்டு. ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஸ்ட்ரகிள், ஆவிக்குரிய ஒரு போராட்டம் வந்தபோது, வேலைக்கு கூட போகாம லீவ் போட்டுட்டு எதுவுமே சாப்பிடாம ஒரு பாய போட்டு ஹால்ல அப்படியே படுத்தேன். ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, எழும்பவே இல்லை. இந்த நண்பர்கள் கூப்பிட்டு அண்ணே என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க, பதில் இல்ல, போன் அட்டன் பண்ணவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நாட்கள் வந்தபோது விசுவாசிகள் கூட என்னை சந்திக்க வந்தார்கள். மிகப்பெரிய போராட்டம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு போராட்டம் வரும். ஜபித்து பிரயோஜனம் என்ன ஒரு எண்ணம் வரும், வேதம் வாசித்து பிரயோஜனம் என்ன ஒரு எண்ணம் வரும், ஆலயம் சென்று பிரயோஜனம் என்ன ஒரு எண்ணம் வரும், பெரிய காரியங்கள் நன்மைகள் செய்து பிரயோஜனம் என்ன, இந்த எண்ணம் எல்லாம் வரும் பாருங்க. வந்து ஒரு இடத்துல பிளாக் ஆயிருவோம் பாருங்க. அந்த பிளாக் ஆகிற ஒரு நிலைமை தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு இருளான ஒரு காலம், ஒரு இருண்ட காலம். பிரியமானவர்களே, யாரேனும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, இனிமேல் நான் சொல்ல போகிற அந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன நடந்தது,
கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க நல்லா இல்லையா?
ஆண்டவரேன்னு கூப்பிட்டு பிரயோஜனம் என்ன? கூப்பிடாதவங்க நல்லா இல்லையா?
இந்த எண்ணத்தோடு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த என்ன காரியம்? அப்படி யாரேனும் இன்னைக்கு இருப்பீங்கன்னு சொன்னா இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கணும். ஒரு நாளில் இயேசுவோடு கூட 3 ஆண்டுகளுக்கு மேலாக காணப்பட்ட சீஷர்கள், 12 பேரை சொல்லல, 70 சீஷர்கள் ஆண்டவர் அவர்களை கிராமங்கள் தோறும் அனுப்பினாங்க. இவங்க போனாங்க, சுவிசேஷம் சொன்னாங்க, வியாதிகள் சுகமானது, பிசாசுகள் ஓடப்பட்டது, அற்புதங்கள் செய்தாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினாங்க. சீஷர்கள் ஆனார்கள், 12 பேரை சொல்லல, வேறு 70 பேரை தேவன் தெரிந்து கொண்டவர்களில் 2 பேர் ஆண்டவரை அறிந்தார்கள். ஆண்டவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க, ஆண்டவரோடு பிரயாணம் பண்ணாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்ணாங்க. ஒரு நாள் கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார், இதையும் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்ற கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மறித்து போனார், அவரை கல்லறையில் வைத்தார்கள். அவர் உயிரோடு எழும்பினதை சொன்ன செய்தியை கூட ஏற்றுக்கொள்ள மனமில்லை. ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாம் முடிந்தது, கிறிஸ்து போய்விட்டார், மரித்து விட்டார், இனிமேல் இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை இல்லை, இனிமேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்கிற நிலைமையில் 2 சீடர்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின அந்த நாளிலே எருசலேமில் இருந்து எம்மாவூருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். 3 ஆண்டுகள் ஆண்டவரோடு காணப்பட்டு ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து ஆண்டவருடைய போதனைகளை கேட்டு ஆண்டவரோடு உண்டு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்து சுகம் கொடுத்து பிசாசுகளை துரத்தி அற்புதங்கள் நடப்பித்த தேவ மனிதர்கள் எருசலேமில் இருக்க வேண்டியவர்கள் எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவோடு காணப்பட்ட பேதுரு 3.5 ஆண்டுகள் காணப்பட்ட மீன் பிடிக்க சென்று கொண்டிருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்களுக்கு நான் எச்சரிப்பாக சொல்லிக் கொள்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறேன், ஒரு நாளில் ஜெபித்தேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே இன்னை எங்க இருக்கீங்க? எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறீர்களா? ஒரு நாளில நீங்கள் குருடர்மாக இருந்த போது கர்த்தர் கண்களை திறந்த படியால் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்தீர்கள். ஊழியம் சொன்னா அத்தனை வைராக்கியம் இருந்துச்சு. தேவனுடைய காரியம் என்று சொன்னால் தன்னுடைய ஜீவன் சுகம் பலன் எல்லாத்தையும் அர்ப்பணித்து செய்தேன், இன்று எம்மாவூருக்கு போய்கொண்டிருக்கிறேனா, மீன் பிடிக்க சென்று கொண்டிருக்கிறேனா, போதும் என்று சொல்லுகிறேனா, நான் மட்டும்தான் இஸ்ரவேலின் தேவனுக்கு உதவியாக இருந்தேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேனா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போனவன் தான் என்ன சொல்லுவான் தெரியுமா? மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னை சேர்த்து சொல்லுகிறேன், செத்து போனவன் தான் சொல்லுவான். ஒரு காலத்தில் செத்து போனவன் தான் சொல்லுவான், முன்னொரு காலத்தில் அன்று Where are you now, brothers and sisters? இப்ப எங்க இருக்கிறீங்க? ஒரு நாளில் நீங்க செய்ததை அல்ல, இன்று எங்க இருக்கிறீங்க? 3 வருடம் தேவனோடு காணப்பட்ட எம்மாவூர் சீஷர்கள் இன்று எங்க இருக்கிறார்கள்? எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய ஆவிக்குரிய பயணம் எங்க இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? நானும் நீங்களும் குருடனாக இருக்கிறதுனால இந்த முடிவுகளை இன்னைக்கு எடுக்கிறோம். 1 மணி நேரம் ஜெபித்தவங்க இப்ப 1 நிமிஷம் ஜெபித்த போதாதா? ஆலய காரியங்களில் உற்சாகமாக இருந்தவங்க என்ன மற்றவங்க பார்த்துக்கிட்டா போதாதா?
ஆண்டவர் உங்கள் மேல் கரிசனையாக்க இருக்கிறார். தனிப்பட்ட மனிதன், தனிப்பட்ட சகோதரியின் மேல் கரிசனையாக்க இருக்கிறார். உங்களிடத்தில் ஆண்டவர் தந்த தாலந்துகள் எங்க, ஆண்டவர் தந்த கிருபை வரங்கள் எங்க, உங்கள ஆண்டவர் கரிசனையுடையவர்களாக இருக்கிறார். இன்னொன்னு ஞாபகப்படுத்தி சொல்லி சொல்லி இதை சொல்ல விரும்புறேன். என்னன்னு சொன்னா, திருப்பி நீங்க தேவனிடத்தில் வருகிறது இட்ஸ் அ ஜர்னி. எப்போதும் ஞாபகத்தில் வச்சிருங்க, ஒரு முறை என் தேவன் என்னை புடமிட்டார், என்னை அழைத்தார், என்னை பயன்படுத்தினார். இன்று நான் ஒரு இருள் போன்ற ஒரு தேவ இடத்துல இருந்து கொண்டு ஊழியம் போதும், தேவனுக்காக பயன்பட்டது போதும், இனிமே நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்றதுதான் நல்லது என்கிற எண்ணத்தில் இருக்கிறவர்கள் மறுபடி அந்த லக்கில் நீங்க போகணும்னு சொன்னா அது ஒரு பிரயாணம், ஒரு நாள்ல நடைபெறுகிறதல்ல, மிக கடினமான ஒரு பிரயாணம். அது எளிதான ஒரு பிரயாணம் அல்ல. ஆனால் ஒண்ணு ஞாபகத்தில் வச்சதுங்க, நீங்க இன்றைக்கு இருக்கிற அந்த நிலைமையை உணர்ந்து கொள்ளுவீர்களே ஆனால் உங்களுடைய கண்களை திறக்க என் தேவன் வல்லவர். அந்த உணர்வும் இல்லையானால் என்னுடைய முடிவு பயங்கரம். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, இந்த சீஷருடைய வாழ்க்கையில இயேசுவோட காணப்பட்டவங்க இப்ப எருசலேமை விட்டு எங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க வந்து லூக்கா 24 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், எருசலேமை விட்டு போறாங்க, எம்மா ஊருக்கு போறாங்க. பேதுரு மீன் பிடிக்க சென்றது போல வீட்டுக்கு போறாங்க, தொழில் பார்க்க போறாங்க, விவசாயம் பார்க்க போறாங்க, வியாபாரம் நடத்த போறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவோட வந்தவன் இன்னைக்கு இயேசுவை விட்டுட்டு வியாபாரத்துக்கு போறான், பயிர் செய்ய போறான், தொழில் செய்ய போறான், மீன் பிடிக்க போறான். ஆனால் தேவன் நல்லவர். ஏன் சொல்றேன்னு சொன்னா, அப்படி போய்கொண்டிருந்த அந்த சீடர்களோடு இயேசு நடந்து போனார். நிறைய நேரங்கள்ல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பிரத்யட்சமாக தரிசனமானால் கூட நீங்களும் நானும் அதை அறிந்து கொள்ள மாட்டோம். என்னோடு நடக்கிறார். ஏன் நடக்கிறார்? மகனே, 3 எனக்காக ஊழியம் செய்தவன் இன்று நீ எம்மா ஊருக்கு போகிறது என்ன? நீடியும் நான் உனக்கு, எனக்கு நீ வேண்டும், சோர்ந்து போகாத. நான் உன்னை ஒரு நாளும் கைவிட்டதில்லை, உன் சந்ததியை கைவிட்டதில்லை. தாவீது சொல்லுவாருங்க, என்ன ஆச்சரியமான ஒரு காரியம், அது உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நடைபெற்றால் அதுவே ஆசீர்வாதம். என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் இள வயதுள்ளவனாய் இருந்தேன், முதற் வயது உள்ளவனுமாக மாறினேன், ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இருந்ததை பார்த்ததே இல்லைன்னு. இது போதாதுங்க உங்களுக்கு, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்காக வாழ்வதனால் நடைபெறுகிறது என்ன? உங்கள் சந்ததி அப்பத்துக்கு இறக்காது. இப்ப ஆண்டவர் கேட்கிற என்னமாச்சு, 3 கூட இருந்தல்ல, இப்ப நியாயம் அம்மா ஊருக்கு போற, அது கூட போற, நடக்கிற, உயிரோடு எழும்பின தேவன் 40 தான் இந்த உலகத்தில் காணப்பட்டார். ஆனால் அதுல 8 தூரம் தூரம் போன, சோர்ந்து போன, கர்த்தரை விட்டு வழிவிலக்கி சென்ற 2 8 தூரம் நடக்க முடியுமே, ஆனால் அவருடைய இறக்கங்கள் முடிவே இல்லை. நீங்க எடுத்த டிசிஷன் தப்பு இல்லம்மா, உலகம் உனக்கு சதம் என்று எண்ணாத. நான் உனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும், நம்ம சேர்ந்துதானமா இருந்தோம். ஏன் இந்த கூட்டணியை முறிச்சிட்டு நீ இன்னைக்கு உன் தொழில் பார்ப்பதற்கு எம்மா ஊருக்கு போற? இயேசு அவர்களோடு கூட நடந்து சென்ற, நடந்து சென்ற போது அதுல நீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒன்று, இயேசு தாமே அவர்களோடு சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு, இது உங்களுக்கும் எனக்கும் இந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்குமையானால் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகார்
ஆபிரகாம் துரத்தப்பட்ட போது, ஆபிரகாமை விட்ட போது ஒரு துறவை காணக்கூடிய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசுவை விட்டு, ஊழியங்களை விட்டு, ஜபத்தை விட்டு, ஐக்கியத்தை விட்டு விலகி போகும்போது நம்முடைய கண்கள் மறைக்கப்படுவது மட்டுமல்ல, கிறிஸ்து துக்கத்தோடு நம்மோடு கூட நடப்பதை கூட காண மாட்டோம். நீங்க இன்னைக்கு ஊழியத்துல பின்னடைவீங்கன்னு சொன்னா கிறிஸ்து சந்தோஷப்படுவாரா? யாருமே நான் சொல்றத கேட்க மாட்டாங்க. சோ ஐ ஆம் டன் என்று சொல்லும் போது உங்களோட நடக்கிற தேவன் அவர். அவர் நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்றாரு. ஏமா இந்த ரெண்டு சீசல் தான் வேணுமா அவருக்கு? வேற ஆட்கள் இருக்காங்களே, போதாதா? இவன நன்றி கெட்டவனுங்க அப்படின்னு சொல்லி விட்டாரா? இல்ல, நீங்க தான் வேணும் ஆண்டவருக்கு, நான் தான் வேணும் ஆண்டவருக்கு. எவ்வளவு ஒரு உன்னதமான தேவன் பாருங்க. பின்வாங்கி போகிறவங்களை விட்டு விடுகிறவர் அல்ல என் தேவன். அவங்களோட நடக்கிற 2 மைல் தூரம் நடந்த, ஆனா அவர்களுக்கோ, ஒரு நாளில் கிறிஸ்துவோடு இருந்தவர்களுக்கோ, அவரோடு புசித்தவர்களுக்கோ, அவரை கண்டவர்களுக்கோ, அவரோடு சகலத்தையும் செய்தவர்களுக்கோ, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினவர்களுக்கோ அவர் ஒரு வழிப்போக்கனாகவே காணப்பட்டார். கேவலம் இல்லையா? கூட நடக்கிறது இயேசு கிறிஸ்து, ஆனால் அவர்களோ ஒரு வழிப்போக்கன். ஐயா, அநேக நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே கிறிஸ்து என்னோடு நடக்கும் போது அவரை அறியாதபடிக்கு ஒரு வழிப்போக்கனாக இன்றைக்கு எண்ணிக்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை மாறணும், மாறணும். காரணம் என்னன்னா, கண்கள் குருடா இருக்குது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கவனிங்க, ஜபத்தை இப்ப பின்வாங்கிட்டேன், ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு பின்வாங்கிட்டேன், உலகம் போதும், உலகத்தில் நல்லவனா இருந்த போதும், உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள என்ன? ஒரு மணி நேரம் கோவிலுக்கு போனோம், ஆண்டவரேன்னு கூப்பிடணும், மற்றதெல்லாம் ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, விசுவாசிகள் அவங்க பார்த்துடுவாங்க. நான் இவ்வளவுதான் போதும், தட் இஸ் எனஃப், இது போதும், இது போதும், இது போதும் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, உங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ எனக்கு வேணும், போயிடாத, இந்த தீர்மானம் தவறு, திரும்பி வா, நான் உன்னோட 8 மைல் தூரம் நடக்க நான் வில்லிங்கா இருக்கிறேன், நான் உன்னோட நடக்க விரும்புகிறேன், ஆனா ஒன்னு பார்த்துக்கோ, நீ திரும்பி வரணும். அப்படி திரும்பி வரணும்னு கேட்ட தேவன் அந்த சீடர்களுக்கு ஒரு வழிப்போக்கனாகவே காணப்பட்டார். ஒரு ஆவிக்குரிய நிலைமையின் கீழ்த்தரமான நிலைமை, இதை விட வேற ஒன்றா? நேற்றுக்கு இயேசுவை தெரியும், இன்னைக்கு இயேசு ஒரு வழிப்போக்க. அடுத்துக்கோ, நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், லூக்கா 24:17-18 வசனங்கள்ல நீங்க பார்க்கும்போது, நான் சும்மா கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லிக்கிடுங்க, உங்களுக்குள்ள சொல்லிக்கிடுங்க. இயேசு இல்லாத வாழ்க்கை சந்தோஷம்னு நினைக்கிறீங்களா? இயேசுவை விட்டுவிட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நினைப்பீங்கன்னு சொன்னா, எகைன் நான் குருடனாக இருக்கிறேன், அந்த மகிமை எனக்கு தெரியல, அந்த சந்தோஷம் எனக்கு தெரியலன்னு இருக்கேன். ஏமா, எல்லாம் போனாலும் இயேசு மட்டும் என் கூட இருப்பாருன்னா அந்த சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காதுங்க. அனுபவித்தாதான் தெரியும். ஒரு பக்தன் அழகா சொல்லுவார் இல்லையா, என் பாவம் தீர்ந்த நாளையே அன்போடு எண்ணி ஜீவிப்பேன், அந்நாளில் பற்ற இவையே சந்தோஷமாய் கொண்டாடுவேன். எங்க அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த அனுபவம் இருக்குமே, ஆனால் கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை துக்கமா தான் இருக்கும். யாரும் உங்களை பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க, என்ன சேடா இருக்கிறீங்க, ஏன் சோர்பா இருக்கிறீங்க கேட்பாங்க. நான் நிறைவேற்ற கேட்பேன், அந்த கேள்வி கிடையாது. நான் சொல்றது மோத பார்க்கும் போது சிலவள துக்கமா இருக்கும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். ஆனா தேவன் உங்களை பார்க்கும் போது, நீங்கள் துக்க முகம் உடையவர்களாக இருப்பீர்களே, ஆனால் வேர் ஆர் யூ பிரதர், வேர் ஆர் யூ சிஸ்டர், எங்க இருக்கீங்க? இயேசுவோடு இல்லைன்னா சந்தோஷம் இல்லை, இயேசுவோடு இல்லைன்னா துக்க முகம். எருசலேமில் இந்த எம்மா ஊருக்கு போறாங்க, துக்க முகம். அப்ப கேக்குறாங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, ஏமா துக்க முகமா இருக்கிறீங்க, என்னாச்சு? நேற்றைக்கு வரைக்கும் இயேசுவோட இருந்தவங்க இன்னைக்கு கேட்கிறாங்க அவரை பார்த்து, ஏம்பா எருசலேமில் நடந்த காரியங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதபடிக்கு அந்நியரா இருக்கிறீரோ. வழிபோக்கர் அந்நியரா மாறிட்டார். இயேசு கிறிஸ்து அநேகருக்கு இன்றைக்கு வழிபோக்க, அநேகருக்கு இன்றைக்கு ஒரு அந்நியர். அரசியல் ஞாபகத்தில் வந்ததுனால சொல்றேன், அரசியல் என்ன பாதித்த சில நிகழ்வுகளில் ஒன்று என்னன்னு சொன்ன, இந்திரா காந்தி யாருன்னே தெரியாது இந்திரா காந்தியை பிடிச்சி பிரைம் மினிஸ்டர் ஆக்குனாங்க காமராஜ். ஒரு நாளைக்கு அவங்க கேட்டாங்க, ஹூ இஸ் காமராஜ், காமராஜ் யாருன்னு கேட்டாங்க. மூன்று வருஷம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்த கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார்கள், நீ ஒரு அந்நியரா, ஒன்னு தெரியாதா, இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்குமானா, எங்க நம்ம இருக்கிறோம் பாத்துடுங்க. கூட நடக்கிற இயேசு தெரியல வழிபோக்கர் துக்கமுகமா ஏமா இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அவர் ஒரு அந்நியர் ஆயிட்டார் சார். இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியிலிருந்து மீள்வதற்கான வழி. அவர் வழிபோக்கராகத்தான் இருக்கிறார், அந்நியராகத்தான் இருக்கிறார். அடுத்து கவனிங்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம், லூக்கா 24:19 வரையும் வாசித்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சாரி, நான் சென்ஸ் பேசுறாங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து பேசுறாங்க, ஆனால் பேசுவது இயேசு என்பது தெரியாம பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, அவர் மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம், அவரால் ரட்சிப்பு என்று நம்பியிருந்தோம், அவரால் இழைப்பார்கள் என்று நம்பியிருந்தோம். அநேகர் இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிற நாமும் கூட இயேசு ரட்சிப்பார், இயேசு விடுவிப்பார், இயேசு பாதுகாப்பார் என்று நம்பி இருந்தோம். இப்போ இவங்க சொல்றாங்க, நம்பி இருந்தோம், அவர் தான் இழைப்பார்கள் தருவார் என்று நம்பி இருந்தோம், ஆனாலோ அவர் சிலுவையில் அறையப்பட்டார், கொண்டு போட்டார்கள், உயிரோடு எழும்பினார் என்று சிலர் சொல்றார்கள், ஆனாலும் அவர் எங்களை விட்டு மறைந்து போனார், நம்பிக்கை இல்லை. இதெல்லாம் பேசும்போது நானா இருந்தா கூட, ஏய் நிறுத்து, நீ என்ன பேசுற, யார்கிட்ட பேசுற, நீ யார்கிட்ட பேசுறதுன்னு ஒண்ணு தெரியுமா, நான் கேட்டிருப்பேன். ஆனால் இயேசுவோ அவர்கள் சொன்ன அத்தனை குப்பைகளையும் கவனித்தார். அதாங்க நம்முடைய தேவன். நான் அவரை வழிபோக்கன்னு சொன்னேன், நான் அவரை அந்நியன்னு சொன்னேன், நான் அவரோட பேசும்போது நான் பேசுறதெல்லாம் அர்த்தம் இல்லாத காரியங்கள். அவர் கேட்கிறாருங்க, கவனிக்கிறார். நான் சொல்றேன், நீங்க எங்க போனீங்க, என் பிள்ளைக்கு உடம்பு விலபீனமான போது எங்க போனீங்க, எனக்கு சுகம் இல்லாத போது எங்க போனீங்க. ஆண்டவர் ஏன் உங்களோட நடக்கிறார் என்றால், என் காரியமாக செய்ய வேண்டிய நீ இப்ப எங்க போன, நீ அதை கேட்க வந்தவரிடத்துல நம்ம திருப்பி கேள்வி கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்னா, வேர் ஆர் யூ. ஆண்டவர் வந்தது என்ன பார்க்க, நீ எங்க இருக்கிறேன்னு கேட்க வர்றாரு. நான் ஆண்டவர் பத்தி கேட்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, ஆனா நான் சொன்ன எல்லா நான்சென்ஸையும் கவனிக்கிறார் பாத்துடுங்க, எல்லாத்தையும் கவனித்தார். கவனித்து விட்டு பாருங்களேன், அடுத்து லூக்கா 24:25-27 வரைக்கும் பார்க்கும்போது, மூன்று வருஷம் போதித்ததை மறுபடி நினைப்பூட்டுகிறார். ஏமா நான் உங்களோட இருந்த போது இத சொன்னது ஞாபகம் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் எம்மாவூர் சீஷராக இருக்கிறோம். சில எச்சரிப்பின் வார்த்தைகள் நான் ஒரு ஊழியக்காரனாக்கு இருக்கிறதுனால சொல்ல வேண்டும், அதனால சொல்லுவேன். ஒருத்தோட எச்சரிப்பு சொல்லியாச்சு, ரெண்டாவது அதே இது சொல்லியாச்சு, மூணாவது அதே இது சொல்லியாச்சு. மூணு தடவை இல்லையாவது உங்க மனசுல பதியணும் இல்ல, பதியாம நாலாவது தடவை திருப்பி நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும், மனுஷன் எனக்கு எப்படி இருக்கும், இதைத்தானே சொன்னேன், இதைத்தானே சொன்னேன், இதைத்தானே சொன்னேன். இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார், நான் கூட இருந்த சொன்னேன்ல, நான் சிலுவைக்கு போகணும்னு சொன்னேன்ல, பிரதான ஆசாரியர் கையில யாவங்க என்ன புறஜாதி ஒப்பு கொடுப்பாங்க சொன்னேன்ல,
அவங்க என்ன சிலுவையில் அறைவாங்க சொன்னேன்ல, நான் சாக வேண்டும் சொன்னேன் இல்லையா, ஆனா உயிரோடு எழும்ப வேண்டும் எழும்புவேன் அதையும் சொன்னேன்ல, ஞாபகம் இல்லையான்னு கேட்கல. இயேசுக்கு அருமையான வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு, நான்லாம் அதை யூஸ் பண்றதுக்கு தகுதி கிடையாது, அதனால நான் சொல்றேன். என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, இவைகளை எல்லாம் விசுவாசிக்கிறதுக்கு நீங்களே சொல்லுங்களேன், இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் விசுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க. புத்தி இல்லைன்னு யாராவது ஏத்துக்கொள்ளுவோமா? கூட இருக்கிற இயேசுவ அறியாதவன் புத்தி இல்லாதவன் என்ன வேற யார் இருப்பான்? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லிட்டு, ஐயா நான் ஒன்னு கேட்கிறேன் உங்கள்கிட்ட. நானும் என்னுடைய நண்பனமா போயிட்டு இருக்கோம், ஒரு ஆள் வராரு, யாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு வழிப்போக்கனா வராரு, என்ன பார்த்து கேட்கிறாரு, டேய் உனக்கு அறிவு கிடையாது, மந்த இருதயம் சொன்னா என் நண்பன் என்ன செய்திருப்பான்? சரி, அனலும் இல்ல அது தெரியும்ல, புரியுதா? என்ன கேட்கறது அன்று சொல்றாரு, மந்த இருதயம் அப்படின்னு என்ன சொல்றாரு, உனக்கு அறிவும் கிடையாது, அறிந்து கொள்வதற்கான ஞானமும் கிடையாது, பேதன்றார். ஆனால் அவர் போதித்தாரு, அம்மா தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருந்தான்ல, நான் உங்களுக்கு சொன்னேன்ல. அவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார், நீ ஊழியத்தில் இருந்து வந்தானே, நீ எனக்காக பயன்பட்டவன் தானே, பாருங்களேன் அடுத்தபடியாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அவங்க வீட்டு பக்கத்தில் வந்துட்டார். வந்தோடனே அவங்க கூப்பிடுறாங்க, ஐயா கொஞ்சம் யோசிங்களேன், உயிரோடு எழும்பின ஒரு இயேசு கிறிஸ்துவ 8 மைல் தூரம் நடந்து போறார், நடந்து போன கிறிஸ்துவ அவங்களால புரிய முடியல, அவங்களுடைய போதனையெல்லாம் மறந்துட்டாங்க, 3 வருஷம் போதித்தார் அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப அவங்க வீடு பக்கம் வந்தோடனே அவங்க கேட்கிறாங்க, ஐயா இரவும் போயிட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு, எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா, வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பாருங்க நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர்னு பாருங்க, அவங்க கூட மந்த இருதயம் உள்ளவங்க கூப்பிடுறாங்க, விசுவாசம் இல்லாதவங்க கூப்பிடுறாங்க, கண் குருடானவங்க கூப்பிடுறாங்க, இயேசு கிறிஸ்து அவளுடைய இல்லத்துக்கு சென்றார். அதனாலதான் சொல்றாரு, உங்களுடைய இருதயத்துல நின்று தட்டி கொண்டு ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் என்ன செய்வேன், பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தட்டுகின்ற தேவன். பாருங்க இப்போது அவங்க ஏற்றாங்க, கூப்பிட்டாங்க, ஒன்னும் போயிட்டார், பார்த்துருங்க போயிட்டார், அழைப்பை ஏற்று கொண்டார். அடுத்து கவனிங்க, லூக்கா 24:30-31 பார்க்கும்போது, அங்க போய் ஆண்டவர் தன்னுடைய கையினால அப்பத்தை பிட்டார், பிட்கும் போது நீங்க அதை ஆசிர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார், அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, என்னை உட்படுத்தி சொல்லுகிறேன், இயேசுவோடு இருக்க ஆசையா? ஆனா இயேசுவை நீங்க அறிந்து கொண்ட பின்பு இயேசு உங்களோட இருப்பாரா? நான் ஒரு சிம்பிள் கேள்வி தான் கேட்டேன், என்ன கேட்டேன்னா, இயேசு நம்மோட இருக்கிறது ஆசை தானே எல்லாரும், சரி இயேசு இவர் தான் என்று அறிந்த பின்பு நீங்க விரும்புகிறபடி இயேசு உங்களோட இருப்பாரான்னு கேட்டேன். அப்படி இருக்கணும்னு தான் விரும்புறோம் இல்லையா, அதனாலதான் அவருக்கு ஒரு சேரை போட்டு வச்சுட்டு சாப்பிடறோம் நம்ம, அப்படித்தானே? 3 பேர் சாப்பிட்டா எத்தனை சேர் இருக்குது, 4வது சேர் யாருக்கு சொல்லுங்களேன், சேரும் போட மாட்டீங்களோ இல்ல எதுனா, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் பாத்துட்டுங்க. இல்லங்க, ஒரு முறை அவர் உங்களுக்கு தன்னை அறியப்படுத்தின பின்பு அவர் விலகி போவார், நீங்கள் அவருக்குள் நிலைத்திருக்கணும். இது செகண்ட் சான்ஸ், 2வது வாய்ப்பு. முதல் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க, அந்த வாய்ப்புல இருந்து இப்ப பிறகு போறாங்க, வழி விலகி போறாங்க. ஒரு முறை கர்த்தர் அவர்களுக்கு கண்கள் திறந்து கொடுத்திருந்தார், ஒரு முறை கர்த்தர் அவர்களோடு பேசினார். இன்னைக்கு இயேசுவே யாருன்னு தெரியாம இருக்கும் போது இயேசுவை அறிந்து கொண்டார்கள், இயேசு அவர்களுக்கு மறைந்து போனார், கண்கள் திறக்கப்பட்டது. இது ஒரு அனுபவம். அடுத்த அனுபவத்தை பாருங்களேன், ரொம்ப இதா இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, இது உங்களுடைய யாருக்காவது நடந்திருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். என்னன்னா வசனம் பேசும்போது மனம் மனம் எரியுமா, அது சாபமானது, கொழுந்து விட்டு எரியும். வசனம் பேசும் பாருங்க, வசனம் பேசும். ஆண்டுடைய வசனம் ஒருபோதும் பேசாம இருக்காது. ஜீவ வார்த்தை பாத்துருங்க, ஜீவ மன்னா பேசும். பேசின உடனே என்ன சொல்லுவோம், உட்கார்ந்து இருந்துட்டு நான் ஏதாவது பண்ணணும், கிரேட், இப்படி நீங்க சொன்னாதான் எனக்கும் தெரியும், ஏதாவது பண்ணணும், கொழுந்து விட்டு எரியுது, கொழுந்து விட்டு எரியுது. வெளியே போய் சாதமும் ரசமும் சாப்பிட்ட பிறகு அணைஞ்சிரும் இல்லையா, அணைஞ்சிட்டு வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போவோம். ஆனா என் தேவன் மறுபடியும் வந்து உங்களை உணர்த்துகிறாரா, என்ன உணர்த்துகிறாரா? அப்ப நான் சொல்லுவேனா உண்மைதானே, அந்த வசனத்தை வாசித்த போது கொழுந்து விட்டு எரிஞ்சுதே, என்னோட குத்திச்சே, என்னோட பேசிச்சே, நான் ஒரு தீர்மானம் எடுத்தேனே, நான் அவருக்காக உழைக்க வேண்டும் என்று சொன்னேனே, நான் இனி ஒழுங்காக கர்த்தருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று தீர்மானித்தேனே. நீங்க அடுத்த ஒரு தீர்மானம் தான் ரொம்ப முக்கியங்க. அந்த ஒரு வழிபோக்கன் அந்நியனாக மாறி, கவனிக்கிறவராக இருந்து போதிக்கிறவராக மாறி, விருந்தினராக அவங்களுடைய வில்லத்துக்கு சென்று அவருடைய கண்களை திறந்து கொடுத்து கொழுந்து விட்டு எறிவதை நினைப்பூட்டின தேவன், அவருடைய ஊழியம் முடிந்தது, அவர் சென்று விட்டார். அப்புறம் கவனிங்க, லூக்கா 24:33-36 வரைக்கும் வாசிக்கும் போது, அந்நேரமே ராத்திரி 8 மைல் தூரம் நடந்ததாச்சு. கொஞ்சம் யோசிக்கலாம், தூங்கிட்டு காலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கலாம், இல்லங்க, அதுதான் இந்த அர்ஜென்சி ஆஃப் த கால். ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளும் போது, ஆண்டவர் வரும்போது என்னன்னா, இம்மீடியட்லி அந்நேரமே அவர்கள் எழுந்திருந்து என்ன செய்தார்னா, எருசலேமுக்கு திரும்பி போய், இட்ஸ் அ ஜர்னி, மறுபடியும் எம்மாவூர்ல இருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 பேர் காணப்பட்ட இடத்துல அவங்களுக்கு சென்று, சும்மா நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லணும், ஒரு 8 மைல் தூரம் ஓடினா கூட எத்தனை நேரம் ஆகும், நான் ஓடினதில்ல, அதனாலதான் கேட்கிறேன். உங்கள்கிட்ட திரும்பி போறாங்க ராத்திரி, அந்த 11 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்களா, விழிச்சிட்டு இருந்தாங்களா? விழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, கன்ஃபியூஷன். இவங்க போய் சொல்றாங்க, பேதுருடத்துல சொல்றாங்க, யோவான்கிட்ட சொல்றாங்க, எப்பா இயேசு உயிரோடு எழுந்தினார், நாங்கள் அதற்கு சாட்சிகள், எங்களோடு 8 மைல் தூரம் நடந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய உலக வாழ்க்கையில ஆகாரை போன்று ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம், எல்லாராலும் கைவிட்டாச்சு, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியல, பக்தன் பாடுறது போல ஓரடி மட்டும் எனக்கு காட்டுங்க, ஓரடி காட்டுங்க, அந்த எண்ணம் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஒரு நெக்ஸ்ட் என்ன செய்யறது தெரியல எனக்கு, ஒன்றை நிறுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆறுகள் நீரூற்று, பார்க்க முடியாதபடிக்கு கண்கள் மறைவாக இருக்கிறது. உங்கள் தேவன், நம்முடைய தேவன் கண்களை திறப்பார், துறவை காண்பீர்கள், தண்ணீர் மொழ்கிவீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படி ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அனலும் இல்ல, குளிரும் இல்ல, ஏதோ போகணும், 1 மணிக்கு ஆராதிக்கணும் போகணும், மற்ற நாட்கள் உலகத்துக்கு ஐ ஹாவ் டு சர்வ் டூ மாஸ்டர்ஸ். எத்தனை கிறிஸ்தவங்க செய்யறோம் தெரியுமா, நான் உலகத்துக்கும் தேவனுக்கும் தான் ஊழியம் செய்வேன். சவால் விடுகிற தேவ பிள்ளைகளே, ஒரு சின்ன காய்ச்சலுக்கு நீங்களும் நானும் பொறுக்க மாட்டோம், கத்திருக்கு எல்லாத்தையும் நீங்க கொடுப்பீங்கன்னு சொன்னா நீங்க சந்தோஷமாக்க இருப்பீங்க, சாட்சியா இருப்பீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக்க இருப்பீங்க. இந்த சீசர்கள் நினைச்சாங்க, எம்மாவூருக்கு போயிருவோம்ப்பா, இனிமே எருசலேம் வேண்டாண்டு. ஆனா கத்தர் அவர்களை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்து சாட்சி பகிர வைத்து அவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்திருக்கு உண்மையாக்க இருந்தார். ஒரு பாடல், எனக்கு அந்த பாட்டு பாட ஒண்ணு தெரியாது, அதனால அந்த ஒரு கவியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு தான் அந்த பாடல், அந்த கவியை மட்டும் நான் வாசிக்கிறேன். அந்த பாட்டில் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச பாட்டா இருந்துச்சு, அடங்கின நேரங்களில் கை தூக்கி நம்முடைய தேவன், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னுடைய இருப்பவன் நம்முடைய தேவன், காணும் கண்கள் எனக்கு இல்லை,
அதனாலதான் கேட்பேனா, ஆண்டவரே எங்க இருக்கிறீங்க? உறவுகள் மறந்தாலும் மறக்க மாட்டார், காலங்கள் மாறினாலும் மாற மாட்டார். அவங்கதான் நம்முடைய நம்பிக்கை. அவர் அன்றி வேற நமக்கு துணையும் இல்லை. இதை நான் திருப்பி சொல்றேன், இயேசுவுக்கு உங்களிடத்துல தான் நம்பிக்கை. நீங்க தான் அவருக்கு வேணும். ஏன்னா உங்கள்கிட்ட நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்ட, உங்களுக்கு நிறைய தாழ்மைகளை தந்துட்டார், நிறைய கிருப வரங்களை தந்துட்டார், மற்றவங்களுக்கு கொடுக்காத ஆசீர்வாதங்களை தந்துட்டார், மற்றவர்கள் பெற்றுடாத நன்மைகளை தந்துட்டாங்க. சோ அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் யாருன்னா நீங்க தான். அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் யாருன்னா நான் தான். நான் பாடலாம், நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உண்மை என்று எனக்கு வேற. ஆனா அவர் சொல்றாருன்னா, மகனே நீதான், நீதான் எனக்கு ஒரு ஹோப்பு. ஏன்னா உன்கிட்ட தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நீ ஓடாட்ட யாரும் ஓட மாட்டாங்க. நீ எனக்காக சுடரொளியாக இல்லைன்னு சொன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. மத்தவங்களை பார்க்காத நான் உன்னை நேசிக்கிறேன். அதனால இந்த இருளான ஆவிக்குரிய வாழ்விலிருந்து வெளியவா, எனக்காக நீ சுடரொளியாக இரு. நான் எப்போதும் உன்னோட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, எங்கள் கண்கள் மறைவா இருக்கிறதே நாங்கள் உணராதபடிக்கு, உலகம் எங்கள் சதமென்று ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் எங்களை தடுத்து நிறுத்துவர் நீர் ஆண்டவரே. மகனே நெல்லு போதும், திருப்பி வா, எருசலேமுக்கு வா. நீ சாட்சி சொல்லணும், நீ பிறருக்கு நீ சாட்சியா வாழணும். உன்னுடைய சோர்வு நீங்கணும், நீ துக்க முகமாக இருக்கக்கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கணும் என்று சொல்லி எம்மாவூர் சீஷர்களை மறுபடியும் ஊழியத்தை செய்வதற்கு வைத்த எங்கள் தேவனை உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல்லாராலும் கைவிடப்பட்டேன், ஆபிரகாமாலும் கைவிடப்பட்டேன்னு நினைச்ச ஆகாருக்கு ஒரு துறவை ஏற்படுத்தி வைத்த எங்கள் தேவனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நீர் மாத்திரம் காண்கிறீர். எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவரே. கண்கள் திறக்கப்பட்டு நாங்கள் உமக்கு முடிவு பறிந்த சாட்சியாக இருக்க பலன்தான். குறைகளை மன்னியும் ஆண்டவரே. ஏசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.